إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. ربي زدني علما، ربي اشرح لي صدري ويسر لي أمري، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم آتني حسن التعليم وحسن التفهيم، وآتني حسن القول والبيان. மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு முன்னால் நம்முடைய தீனை பற்றி சில முக்கியமான விஷயங்களை இன்று நினைவு கூறுவதில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம், இதை அறிவது, இதை பாதுகாப்பது, இதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவது, நன்றாக கவனியுங்கள், அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம், இதை அறிவது, இதை பாதுகாப்பது, இதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவது, இந்த ஒரு பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெற்றால் அல்ஹம்துலில்லாஹ், அவனுடைய இம்மை வாழ்க்கையும் அவனுடைய மறுமை வாழ்க்கையும் வெற்றி பெற்று. இன்று முஸ்லிம்களுடைய பிரச்சனை என்ன? அவர்களுக்கு உணவில்லாமல் இருப்பதோ, உடை இல்லாமல் இருப்பதோ, அல்லது சில நாடுகளில் அவர்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் இருப்பதோ, அல்லது சில நாடுகளில் ஆட்சியில் அதிகாரத்தில் அவர்களுக்கு தேவையான அளவு பங்கில்லாமல் இருப்பதோ, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. பல நாடுகளில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், நாடுகளை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, இது இந்த காலத்தில் மட்டும் முஸ்லிம்களுக்கு நிகழ்ந்த அல்லது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல. நமக்கு முந்திய காலங்களிலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் இவர்களுக்கு முன்பாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாகவும் இந்த பிரச்சனை மூமின்களுக்கு இருந்து வந்தது. அல்லாஹு தஆலா அவனுடைய திருக்குரான் அல்வேதம் இதனுடைய நீண்ட நெடிய இந்த வசனங்களில் முந்திய நபிமார்களுக்கு, முந்திய இறை தூதர்களுக்கு, அவர்களை பின்பற்றியவர்களுக்கு நேர்ந்த கொடுமைகளையும் துன்பங்களையும் அல்லாஹு தஆலா விவரித்து கூறி வருகிறான். வகையும் மின் நபியின் காத்தல மஹு ரிப்பியூன கசீர் ஃபமா வஹனு லிமா அசாபஹும் ஃபீ சபீலில்லாஹ் وما ضعفوا وما استكانوا والله يحب الصابرين وما كان قولهم الا ان قالوا ربنا اغفر لنا ذنوبنا واسرافنا في امرنا وثبت اقدامنا فانصرنا على القوم الكافرين. رب العالمين கேட்கிறார், இதற்கு முன்பு எத்தனையோ நபிமார்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு இருக்கிறார்கள், அவர்களோடு ஈமான் கொண்ட நல்ல மக்கள், ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் துன்பங்களை பார்த்து அவர்கள் பலவீனப்பட்டு விடவில்லை, அவர்கள் கோழையாகி விடவில்லை, எதிரிகளுக்கு முன்னால் அவர்கள் பணிந்து விடவில்லை. அவர்களுடைய பேச்செல்லாம் நல்ல கவனிங்க முக்கியமான இடமேதான். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், அவர்களுக்கு அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹுடைய மார்க்க விஷயங்களில் பல சோதனைகள் ஏற்பட்டன, கொல்லப்பட்டார்கள், படுகொலைகள் செய்யப்பட்டார்கள், பெரிய துன்பங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டன. ஆனால் இந்த சோதனைகளின் போதெல்லாம் அவர்களுடைய பிரச்சாரம் எதுவாக இருந்தது? உமா கான கவுலஹும் இல்லா அன் காலு, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லவில்லை இதை தவிர, எதை தவிர, ரப்பன அக்ஃபிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா, யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, மார்க்க விஷயங்களில் நாங்கள் வரம்பு மீறியதை மன்னிப்பாயாக, வஸ்தபித் அக்தாமனா, எங்கள் பாதங்களை நீ உறுதிப்படுத்துவாயாக, பலப்படுத்துவாயாக உன்னுடைய மார்க்கத்திலே, காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. அன்பு சகோதரர்களே, அந்த மக்கள் அல்லாஹ்விடத்திலே சோதனையின் காலங்களிலே கேட்ட துஆ, யா அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் எங்களை உறுதிப்படுத்தி வைப்பாயாக. அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் மக்களுக்கு முன்னால், ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் வமா தஃபூ வமஸ்தகானு, அவர்கள் மார்க்க விஷயங்களில் கோழையாகி விடவில்லை, பலவீனப்பட்டு விடவில்லை, எதிரிகளுக்கு முன்னால் அவர்கள் சரணடையவில்லை, தலை நிமிர்ந்தவர்களாக மக்களுக்கு முன்னால், அல்லாஹ்விற்கு முன்னால் தலை குனிந்தவர்களாக, மக்களிடத்திலே யாசிக்காமல் கேட்காமல் அல்லாஹ்விடத்திலே கேட்டவர்களாக, துன்யாவுடைய ரிஸ்கையும் துன்யாவுடைய வாழ்க்கையின் வெற்றியையும் ஆகிரத்துடைய வெற்றியையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டவர்களாக அவர்கள் மார்க்கத்தில் உறுதியுடன் இருந்தார்கள். அன்பு சகோதரர்களே, ஆம், சில நாடுகளிலே முஸ்லிம்களுக்கு பல பிரச்சனை பல குழப்பங்கள் இருக்கிறது, சந்தேகமில்லை. ஆனால் ஒரு முஸ்லிம் அவனுடைய துன்யாவுடைய விஷயங்களில் சோதிக்கப்படுவதை விட அவனுடைய மார்க்க விஷயங்களில் அவன் சோதிக்கப்படுவது மிக மிக ஒரு பெரிய சோதனை. அல்லாஹு தஆலா நம்முடைய தீனில் நம்மை சோதிப்பதிலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்பனா லா தஜ்அல் முஸீபத்தனா ஃபீ தீனினா, யா அல்லாஹ் எங்களது முசீபத்தை எங்களது தீனிலே ஏற்படுத்தி விடாது. அன்பு சகோதரர்களே, தீனிலே சோதிக்கப்படுவதென்றால் என்ன? தீனிலே சோதிக்கப்படுவதென்றால் ஒரு முஸ்லிம் அவனுடைய கொள்கையிலே அவனுக்கு தடுமாற்றம் ஏற்படுவது, ஒரு முஸ்லிமுக்கு அவனுடைய கொள்கையில் அவனுக்கு தடுமாற்றம் ஏற்படுவது, அவனுடைய நம்பிக்கையில் தடுமாற்றம் ஏற்படுவது, பாவங்களின் பக்கம் அவன் இழுக்கப்படுவது, பாவங்களின் பக்கம் அவன் தூண்டப்படுவது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு அவனை மாற்றக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவனை தடுமாற செய்யக்கூடிய மன இச்சைகளை கொண்டு, பிதாத்துகளை கொண்டு, அனாச்சாரங்களை கொண்டு அல்லது பாவங்களை கொண்டு அவன் சோதிக்கப்படுவது, இறுதியாக அவனுடைய மார்க்கம் அவனிலே பலவீனப்பட்டு 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 அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவது. அல்லாஹ் பாதுகாப்பானா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறுவது என்றால், ஒன்று, இந்த இஸ்லாமிய மார்க்கமே எனக்கு தேவையில்லை என்று அவனுடைய பெயராலும் அவனுடைய கலாச்சாரத்தாலும் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே சென்று விடுவது, இது ஒரு வெளியேறுதல். இதை வெளிப்படையாக நாம் தெரிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதனுடைய இஸ்லாமிய பெயர், அரபி பெயர் மாற்றப்பட்டு அவன் ஒரு வேறு ஒரு பெயரை வைத்துக் கொண்டால், தனது முஸ்லீமுடைய அடையாளத்தை அவன் அழித்துக் கொண்டு மாற்றார்களுடைய அடையாளத்தை அவன் தனக்கு ஏற்படுத்தி கொண்டால் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டான் என்பதை வெளிப்படையாக நாம் அறிந்து கொள்ளலாம். அவனை விட்டு, அவனுடைய தீங்கை விட்டு, அவனுடைய தவறான பிரச்சாரத்தை விட்டு நாம் நம்மை நமது சமுதாயத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆனால் சகோதரர்களே, இன்னொரு வகையான வெளியேறுதல் இருக்கிறது, இது ரொம்ப ஆபத்தான வெளியேறுதல். அது என்ன வெளியேறுதல்? அவர்களை பார்த்தால் முஸ்லிம்களாகவே இருப்பார்கள், அவர்களும் இஸ்லாமை சொல்வார்கள், இஸ்லாமிய உடையில் இருப்பார்கள். இஸ்லாமிய பண்பாட்டில் இன்னும் பல விஷயங்களிலே நம்மை விட அதிக பிடிப்புள்ளவர்களாக கூட அவர்கள் தோற்றமளிக்கலாம் பார்ப்பதற்கு. நீங்கள் ஷியாக்களை பாருங்கள், இந்த போராக்களை பாருங்கள், ராஃபிதிகளை பாருங்கள், இஸ்னா அஷரியா என்ற இந்த கூட்டத்தாரை பாருங்கள். வெளியிலே பார்ப்பதற்கு அவர்கள் எல்லோரும் தாடி வைத்திருப்பார்கள். நம்மில் கூட பலர் தாடியை சிறைப்பவர்களாக அல்லது குறைப்பவர்களாக இருக்கலாம், அவர்களோ நல்ல தாடி வைப்பவர்களாக. நம்மில் பலர் பேண்ட் ஷர்ட் இந்த மாதிரி போட்டுக்கொண்டு சாதாரணமாக இருப்பார்கள், ஆனால் அவர்களோ எல்லோரும் பைஜாமா குர்தா. அவர்களுடைய பெண்களை பாருங்கள், எல்லோரும் ஒரே மாதிரியான புர்கா போட்டு பார்ப்பதற்கு ஆஹா, இஸ்லாத்தினுடைய உறுதியான செங்கல் போல இவர்கள், அந்த அளவுக்கு பலமாக. ஆனால் இஸ்லாமுக்கும் இவர்களுக்கும் எவ்விதமான சம்பந்தமும் கிடையாது. குரான் வைத்திருப்பார்கள், குரான் ஓதுவார்கள், ஹதீஸுகளை வைத்திருப்பார்கள், பேசுவார்கள், ஆனால் இவர்களுக்கும் இஸ்லாமுக்கும் துளி அளவு கூட சம்பந்தம் இருக்காது. இவர்கள் வெளிப்படுத்துவது ஒன்று, இவர்கள் மறைப்பது வேறு. இவர்கள் நமக்கு சொல்வது ஒன்று, ஆனால் இவர்களுடைய மஸ்ஜிதுகளிலே இவர்கள் பேசுவது ஒன்று. அன்பு சகோதரர்களே, இது ஒரு உதாரணம். இப்படித்தான் இந்த வழிகட்ட கூட்டங்கள், வழிகட்ட கூட்டம் என்று சொல்லும் பொழுது இரண்டு வகையான வழிகேடுகள் இருக்கின்றன. ஒரு வழிகேடு ஒரு மனிதனை பாவியாக ஆக்கிவிடும். ஒரு வழிகேடு ஒரு மனிதனை பாவியாக்கும். இன்னொரு வழிகேடு இருக்கிறது, அந்த மனிதனை இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேற்றிவிடும். இந்த வெளியேற்றுதல் என்பதில்தான் இந்த இரண்டாவது வகை ஒரு கூட்டம் சொன்னமல்லவா, அவர்கள் பார்ப்பதற்கு நம்மை போன்றிருப்பார்கள், நம்முடைய குர்ஆனை ஓதுவார்கள், நம்மை போன்று மஸ்ஜித் வைத்திருப்பார்கள், நம்மை போன்று மார்க்க பிரச்சாரம் செய்வார்கள், சீர்திருத்த பேச்சுகளை பேசுவார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த செயல்களும், அவர்களுடைய கொள்கைகள், அவர்களுடைய செயல்கள் அவர்களை இஸ்லாமை விட்டு வெளியேற்றியிருக்கும். அன்பு சகோதரர்களே, இந்த வகையான சோதனை இருக்கிறது, இது மிகப்பெரிய சோதனை. இந்த வகையான பிரச்சனை ஆபத்து முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஒரு முஸ்லிம் எதிரியால் நேரடியாக தாக்கப்பட்டு கத்தியால் கொல்லப்பட்டு விட்டால் அவனை பற்றி என்ன சொல்வீர்கள்? ஷஹீத், சொர்க்கவாசி. ஹல் தரப்பசூன பினா இல்லா இஹ்தல் ஹுஸ்னயைன், நீங்கள் எங்களுக்கு இரண்டு நன்மைகளில் ஒன்றை தவிர, இரண்டு நன்மைகளில் ஏதாவது ஒன்றை தவிர வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? நாங்கள் கொல்லப்பட்டால் ஷஹீத், வெற்றி கொண்டால் அல்லாஹ் எங்களுக்கு இந்த பூமியில ஆட்சியை கொடுப்பான். கொல்லப்பட்டாலும் சரி அல்லது இறந்தாலும் சரி அல்லாஹ்வின் பக்கம் தான். வலையின் முத்தும் அவ் குத்தித்தும் லைல் அல்லாஹி துஹ்ஷரூன், அல்லாஹ்வின் பக்கம் தான் செல்ல போகிறோம். எதிரி நம்மை ஆயுதத்தால் கொன்றுவிட்டால் அதுவோ நமக்கு ஷஹாதத் வெற்றி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதர் கடிதத்தை கொண்டு செல்கிறார். அப்போது அந்த கடிதத்தை வாங்கிய அந்த கபீலாவின் தலைவர் வஞ்சகமாக சாடை செய்கிறார். பின்னால் இருந்து அந்த தோழர் ஈட்டியால் தாக்கப்படுகிறார். முதுகிலே குத்தப்பட்ட ஈட்டி நெஞ்சு வழியாக வெளியே வந்துவிட்டது. அந்த நேரத்திலே அந்த நபித்தோழர் சொல்கிறார், கல்லா வரப்பில் கஅபத்தி ஃபுஸ்து, ஒரு காலம் நீங்கள் எண்ணுவதை போல அல்ல, நான் கொல்லப்பட்டேன், நான் தோற்றுவிட்டேன், எனது இந்த பணி முடிந்து விட்டது என்பதல்ல, காபாவின் ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று கூறியவராக அவர் உயிர் நீக்கிறார். அன்பு சகோதரர்களே, இன்றைய பிரச்சனை என்ன? இஸ்லாமை விட்டு வெளியேற்றக்கூடிய சிந்தனைகளால், அந்த பிரச்சாரங்களால் முஸ்லிம்கள் சோதிக்கப்பட்டு குழப்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த நேரான பாதையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுவது, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையான சிந்தனைகளுக்கு மாற்றமான சிந்தனைகளுக்கு அவர்கள் ஆளாகுவது, இது மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய பிரச்சனை சகோதரர்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆன் வேதத்திலே மிக தெளிவாக சொல்கிறான், قد تبين الرشد من الغي. قد تبين الرشد من الغي. ஆயத்து குர்சிக்கு அடுத்த வசனம், لا إكراه في الدين. لا إكراه في الدين قد تبين الرشد من الغي. இந்த மார்க்கத்தில் எவ்விதமான நிர்பந்தமும் இல்லை. நேர்வழி வழிகேட்டிலிருந்து தெல்ல தெளிவாகிவிட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டு அவர்கள் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தினார்கள், மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். நேர்வழி எது, வழிகேடு எது, உண்மை எது, பொய் எது, அசத்தியம் எது, சத்தியம் எது, மிக தெளிவாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விட்டான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்நாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். நேர்வழி, நேர்வழியின் அத்தாட்சிகள், உண்மையை பொய்யிலிருந்து பிரித்து அறிவிக்கக்கூடிய தெளிவான ஆதாரங்கள் இந்த குர்ஆனில் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, சஹாபாக்கள் நபியை பின்பற்றினார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை, எந்த மார்க்கத்தை கொண்டு ஆதமி அல்லாஹ் இறக்கினானோ, எந்த மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் நூஹை அனுப்பினானோ, எந்த மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் இப்ராஹிமை அனுப்பினானோ, மூசா ஈசா அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னும் அதற்கு முன்பு லட்சக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினானோ, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்கள். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்தார்கள். குர்ஆன் அதைத்தான் தெளிவுபடுத்தியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிக்மா என்ற ஞான உரைகள், ஹதீஸ் சுன்னா என்ற அந்த நபி வழிகள் இதைத்தான் தெளிவுபடுத்தியன. சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், முஸ்லிம்களாக ஆனார்கள். அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொண்டான், அங்கீகரித்தான். சரி, அல்யௌம அக்மல்து லகும் தீனகும், இந்த வசனம் இதற்கு முந்தைய சமுதாய மக்கள் யாருக்கும் இறக்கப்படவில்லை. இந்த வசனம் அல்யௌம அக்மல் துலக்கும் தீனக்கும் என்ற வசனம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்படவில்லை. இப்ராஹிம் தௌஹீதுடைய இமாம், வத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, நபி பின்பற்ற வேண்டிய இப்ராஹிம், அவர்களுக்கு இந்த வசனம் இறக்கப்படவில்லை. தௌராத் கொடுக்கப்பட்ட மூசாவிற்கு இந்த வசனம் இறக்கப்படவில்லை. இஞ்சியில் கொடுக்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த வசனம் இறக்கப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு கலீஃபா அபூபக்கர், பிறகு கலீஃபா உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே யஹூதி ஒருவர் வருகிறார். உமரே, அமீருல் முஃமினீன் அவர்களே, குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறக்கப்பட்டு விட்டால், எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் ஒரு பெருநாளாக கொண்டாடுவோம், அந்த நாளை நாங்கள் ஒரு பெருநாளாக கொண்டாடுவோம். அது குர்ஆனில் தான் இருக்கிறது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்தில் இல்லை, அதற்கு பின்னால் வந்த இஞ்சியிலே இல்லை, அந்த வசனம் குர்ஆனிலே இருக்கிறது. நமக்கு தான் மொத்தமாக குர்ஆனை மடிச்சு வச்சாச்ச, எப்படி நம்ம உம்மத்து குர்ஆன் தெரியவே பண்ணி. இந்த கல்வியோடு இணைந்தவர்களுக்கே தவிர, இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் குர்ஆன் சொன்னா மௌத்தா போனவங்க வீட்டில் தான் குர்ஆனின் ஞாபகம் வரும் இல்லையா, அல்லது வியாழக்கிழமை ராத்திரி ஒரு யாசின் ஒரு பரக்கத் கடையில் வீட்டில் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. குர்ஆன் என்ன தெரியுது இந்த உம்மத்துக்கு, அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் அர்ஹமர் ராஹிமீன். சரி, விஷயத்துக்கு வாங்க. அந்த யஹூதி என்ன சொல்கிறார், உமரே உமரே, ஒரு வசனம் குர்ஆனில் இருக்கிறது, அந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அந்த நாளை பெருநாளாக கொண்டாடிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்றார். அப்ப இங்க இன்னொரு விஷயம் என்ன தெரிய வருகிறது, அந்த யகூதி குரானை எவ்வளவு நுணுக்கமாக படித்திருக்கிறார், அந்த யகூதி குரானை எவ்வளவு ஆராய்ந்து படித்திருக்கிறார். உமரிடத்துல வந்து சொல்றார், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த யகூதிங்க எப்போதுமே ஒரு கிறித்துவமான ஆளுங்க, சொல்வதற்கு நல்லதா இருந்தாலும் கூட அதுல கூட ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க. என்ன சொல்ல வருகிறாய், எந்த வசனத்தை குறிக்கிறாய், எந்த வசனத்தை குறித்து இப்படி சொல்கிறாய் என்று சொன்ன உடனே அந்த யகூதி கூறுகிறார், அல்யௌம அக்மல் துலக்கும் தீனக்கும். சூரா அல் மாயிதாவுடைய வசனத்தை ஓதி காட்டார், நீமா மூணாவது வசனமா இருக்கும், அல்யௌம அக்மல் துலக்கும் தீனக்கும் وَأَتْمَمْتُ عَلَيْكُمْ نِعْمَتِي وَرَضِيْتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا. இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை முழுமைப்படுத்தின, உங்களது மார்க்கத்தை, அல்யௌம அக்மல் துலக்கும் தீனக்கும், எனது நியமத்தை நிறைவு செய்தேன், இஸ்லாமை மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி உமர் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், யகூதியே எனக்கு தெரியும் இந்த வசனம் எங்கே எப்போது இறக்கப்பட்டது என்பதாக. ஆம், அது எங்களுடைய பெருநாளில் தான் இறக்கப்பட்டது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா அது இறக்கப்பட்ட நாளை எங்களுக்கு பெருநாளாகவே ஆக்கிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாஇலே அரஃபா மைதானத்திலே ஒன்று கூடியிருந்த போது எங்களுக்கு அவர்கள் ஒரு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். அந்த பிரசங்கம் நிறைவுற்ற போது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த வசனத்தை இறக்கினான். அன்பு சகோதரர்களே, என்ன என்ன கருத்து இதற்குள் இருக்கிறது, இந்த அந்த சம்பவத்துக்குள்ளார அதுக்குள்ளார உள்ள விஷயங்களை பின்னாடி அல்லாஹ் நமக்கு ஒரு மஜ்லிஸ் கிடைக்கும் போது பார்ப்போம். இப்ப பாருங்க, அந்த யகூதி இந்த வசனத்தை சொன்னார், இந்த வசனத்தில் அப்படி என்ன இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டு, நபித்துவம் கொடுக்கப்பட்டு, 23 ஆண்டு கால இஸ்லாமிய பிரச்சார பணிக்கு பிறகு இந்த வசனம் இறங்கியது என்றால் என்ன அர்த்தம், இந்த குர்ஆனுக்கு பிறகு வேறு ஒரு குர்ஆன் இல்லை, இந்த நபிக்கு பிறகு வேறு ஒரு நபி வரப்போவது இல்லை, முடிந்தது அவ்வளவுதான். அல்லாஹு அக்பர். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிருன் நபி, இறுதி நபி என்பதற்கு இந்த வசனம் மிகப்பெரிய ஆதாரம், இந்த வசனம் மிகப்பெரிய ஆதாரம். இந்த வசனம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்படவில்லை, காரணம் என்ன, அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் வர வேண்டியது இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்படவில்லை, இதற்கு முன்னால் வேதங்கள் கொடுக்கப்பட்ட மூசா நபிக்கோ, தாவூத் நபி அவர்களுக்கோ அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ இந்த வசனம் இறக்கப்படவில்லை, காரணம் என்ன, அவர்களுக்கு பின்னால் நபிமார்கள் வர வேண்டியது இருந்தது. இந்த மார்க்கத்தில் இன்னும் பல சட்டங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய, கற்றுக் கொடுக்க வேண்டியது இருந்தது. நபிமார்களின் வருகையின் தொடர்ச்சி இருந்து கொண்டே இருந்தது. ஆகவேதான் இந்த வசனம் எவ்வளவோ சிறந்த வேதமாகிய தௌராத், அல்லாஹு தஆலா தௌராத்தை குர்ஆனில் எப்படி புகழ்ந்து சொல்கிறான், மூசாவுக்கு நாம் தௌராத்தை கொடுத்தோம், ஃபீஹா தஃப்ஸீலு குல்லி ஷை, எல்லாவற்றுடைய விளக்கம் அதிலே இருக்கிறது, அதிலே நேர்வழி இருக்கிறது, அது ஒரு வெளிச்சம் ஒளி. எப்படி அல்லாஹு தஆலா அந்த வேதத்தை புகழ்ந்து சொல்கிறான், இஞ்சியிலே அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான், ஆனால் எவ்வளவுதான் புகழ்ந்து புகழப்பட்டாலும் அந்த வேதங்கள், அதில் சொல்லப்படாத பல விஷயங்கள் இன்னும் மீதம் இருக்கின்றன, அவை குர்ஆனிலே சொல்லப்பட்டது. அந்த இறை தூதர்கள் அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கக்கூடிய பாதையை மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள், மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்தான். ஆனால் அவற்றிலும் இன்னும் பல மீதமான விஷயங்கள் இருந்தன, சொல்லப்பட வேண்டியவை, மக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டியவை, அவற்றை அல்லாஹு தஆலா நம்முடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான், நிறைவு செய்தான். எனவேதான் அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும். ஆகவே இனி ஒரு நபி வர வேண்டிய அவசியம் இல்லை, இனி ஒரு ரசூல் வர வேண்டிய அவசியம் இல்லை, இனி குர்ஆன் இறங்காது, இனி ஒரு வஹி இறங்காது. அன்பு சகோதரர்களே, இந்த விஷயத்திலே முஸ்லிம்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இன்று இஸ்லாமுக்குள் இருந்து கொண்டு குழப்பக்கூடிய நூற்றுக்கணக்கான கூட்டங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் புதுமைகளை ஏற்படுத்தி மௌலிது மீலாது தினைக்கும் பிதாத்து இப்படியாக ஹத்தம் ஃபாத்திஹா என்று பல பிதாத்துகளை செய்து மக்களை பாவத்தில் தள்ளக்கூடிய பல கூட்டங்கள், அவற்றிலிருந்து வித்தியாசப்பட்ட கூட்டம்தான் முஸ்லிம்களை இஸ்லாத்திலிருந்தே வெளியேற்றிவிட வேண்டும் என்று பிளானிங் செய்யக்கூடிய கூட்டம். அவர்களுடைய வாதம் என்ன? வஹி இன்னும் முடிவடையவில்லை, நபித்துவம் இன்றும் முடியவில்லை. எப்படி அவர்கள் வருவார்கள்? லாஜிக், தத்துவம், அறிவு. உங்களிடத்தில் குரானை முதலிலே கொண்டு வர மாட்டார்கள், உங்களிடத்தில் ஹதீஸை கொண்டு வர மாட்டார்கள். அவர்களிடத்தில் பேசி அவர்களை பலமுறை சந்தித்த அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். என்ன சொல்வார்கள்? நபித்துவம் என்பது ரஹ்மத்தா இல்லையா என்று கேட்பார்கள். நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? கேட்டால் நபித்துவம் என்பது நபி நுபுவத் என்பது ரஹ்மத், நபியின் வருகை என்பது ரஹ்மத்தா இல்லையா என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? ஒரு நபி வருவது ரஹ்மத். உடனே அடுத்த கேள்வி கேட்பார்கள், அப்படி என்றால் ஏன் அந்த ரஹ்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடித்து விடுகிறீர்கள்? அடுத்த கேள்வி என்ன? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டிருக்கிறதா இல்லையா? என்ன சொல்வீர்கள்? மழை ரஹ்மத் இறங்குகிறதா இல்லையா? தண்ணீர் ரஹ்மத் இறங்குகிறது. அப்படி என்றால் நபித்துவ ரஹ்மத்தை மட்டும் ஏன் முடித்தீர்கள்? அடுத்த கேள்வி. பாமரம் அப்படியே அங்கேயே ஆஃப் ஆயிரும், விளக்கம் தெரியாதவரு அங்கேயே ஆஃப் ஆயிடுவார். இல்லாவே என்னமா, ஆமா இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இதுக்குள்ளார இருக்குன்னு சொல்லிட்டு. அன்பு சகோதரர்களே, இந்த லாஜிக் பேசுறாங்க பாருங்க. பாமரர்களை ஏமாற்றுவதற்காக இந்த லாஜிக் உதவலாம், ஆனா நல்ல ஒரு விஷயத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். யார் அல்லாஹுடைய தீனில் அல்லாஹ் கூறியதற்கு மாற்றமாக லாஜிக் பேசுறாங்களோ அவங்களை அல்லாஹுத்தால கடைஞ்செடுத்த முட்டாளாக்கிடுவான். எப்படி கடைஞ்செடுத்த முட்டாளா ஆக்கி விடுவான்? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சாப்பிடுறது அது ஒரு ரஹமத்தா பரக்கத்தா இல்லையாங்க? சாப்பிடுறது ஒரு ரஹமத்தா பரக்கத்தா இல்லையா? சொல்லவா வேணும், அதுவும் ட்ரிப்ளிகேன் இல்லை, திரும்புற இடமெல்லாம் பிரியாணி ஷாப். என்ன சரி, சாப்பிடுறது ரஹமத்தா பரக்கத்தா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ரஹமத்து பரக்கத் அல்ஹம்துலில்லாஹ் கிடைக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி. இப்ப என்ன, இப்ப ஒருத்தர் நல்லா வயிறார ஃபுல்லா சாப்பிட்டாருங்க, வயிறார இப்பதான் கல்யாணத்துல போய் எனக்கு வேணாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு தட்டை பிடிங்கி வச்சுக்கிட்டாரு, எல்லாம் முடிச்சிட்டாரு கதை, இது வரைக்கும் ஆகி போச்சு. அப்படிதான் நடக்குது கல்யாணத்துல, வேணாம் வேணாம்னு இப்படி கையை காட்டுவாரு, இங்க கீழே இவர் வச்சுக்கிட்டே இருப்பாரு. அது விடுங்க, அதுக்கு போய் பச்சு பேச என்ன ஆச்சு, இது வரைக்கும் சாப்பிட்டார். இப்ப ஒருத்தர் அவரை கூட்டிட்டு போய் இன்னும் ஒரு சகனை வச்சு பிரியாணியை வச்சு சாப்பிடுறாங்க, ரஹமத்து பரக்கத்து சாப்பிடுங்கிறார். என்ன சொல்றாரு? ரஹமத்து பரக்கத்து சாப்பிடுங்கிறார். இப்ப என்ன சொல்வாரு? இல்லப்பா இது அதாபுப்பா எனக்கு. இப்ப என்ன சொல்வாரு? இது எனக்கு சொல்ல மாட்டாரா? உலகத்துல ஒரு பெரியார் பேசும்போது ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் மனுஷன் போகுதுன்னு சொல்லுவானா? உலகத்திலே மனுஷன் போகுதுன்னு சொல்றது என்ன? ரெண்டே ரெண்டு தானா? இதை தவிர எதையுமே அவன் போதுன்னு சொல்ல மாட்டானா? ஒன்னு என்னன்னா அடி வாங்கும் போது அடி, ஐயோ போதும் போதும் விட்டுருங்க மாட்டான். இன்னொன்னு சாப்பாடு வைக்கும்போது ஒரு லிமிட்டுக்கு போனது மேல போன உடனே போதும் போதும் வேணாங்க விட்டுருங்க, போதும் போதும் வேணாங்கன்னு விட்டுருங்கன்னு கை தூக்கிடுவானா இல்லையா? இந்த ரெண்டை தவிர எதையுமே உலகத்துல போதுன்னு சொல்ல மாட்டானா? என்ன இந்த மாதிரி லாஜிக் பேசினா ஒரு விஷயம் சரியாகி விடுமா? சரியாக கண்டிப்பாக மனிதன் சொல்லக்கூடிய லாஜிக்ல, அதுவும் குரான் ஹதீஸுக்கு மாற்றமா சொல்லும் போது கண்டிப்பா அதுல நூத்துக்கணக்கான பிரச்சனை இருக்கு இல்லையா? இப்ப ஒரு உதாரணம் சொன்னவங்களுக்கு, அப்ப நபித்துவம் ரஹ்மத் சந்தேகமே இல்லை, நபித்துவம் பரக்கத் சந்தேகமே இல்லை, அது நிறைவு செய்யப்பட்டு விட்டது, அது முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது, பாத்திரம் தண்ணி நிரம்பிருச்சு. இனி நீங்க அதை நிரப்புறதா இருந்தா
அது நிரப்புறதுன்னு சொல்ல மாட்டாங்க, இருக்கிறத குழப்புறதுன்னு சொல்லுவாங்க. அன்பு சகோதரர்களே, இந்த வசனத்தை நீங்கள் மனதிலே பதிய வையுங்கள். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அல்லாஹ் கூறிவிட்டான், உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை நான் நிறைவு செய்து விட்டேன், எனது நிழமத்தை உங்கள் மீது முழுமைப்படுத்தி விட்டேன், இந்த இஸ்லாமை நான் உங்களுக்கு மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன். இந்த இஸ்லாம் என்றால் எந்த இஸ்லாம்? எதை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு போதித்தார்களோ, எதை அவர்களுடைய தோழர்கள் பின்பற்றினார்களோ, முடிஞ்சிச்சு. அப்ப என்ன அர்த்தம்? இதற்கு பிறகு ஒரு நபியும் வரமாட்டாரு, வரவும் முடியாது. இதற்கு பிறகு ஒரு ரசூல் வரமாட்டார், அல்லாஹ் அனுப்ப மாட்டான், ஒரு வஹி வராது. அடுத்தது என்ன? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த மக்களை திருத்துவதற்காக அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை அதாவது புத்துணர்ச்சி படுத்துவதற்காக, எஸ்டாபிளிஷ் பண்ணுவதற்காக, இஸ்லாமுக்கு வெளியிலிருந்து நீங்க எதையும் கொண்டு வந்து இதில் சேர்க்கவும் முடியாது. இந்த மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்றால் இதில் உள்ள விஷயங்களை கொண்டுதான் பரப்ப வேண்டும். இந்த மார்க்கத்தை பலப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை கொண்டுதான் அதை செய்ய முடியும். இந்த மார்க்கத்தை நிறுவ வேண்டும், இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டதை பின்பற்றுவது கொண்டுதான் செய்ய வேண்டுமே தவிர, புதிதா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி செய்யலாம், எக்ஸ்ட்ரா ஐடியாலஜியை கொண்டு வரலாம், எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை கொண்டு வரலாம், நோ, முடியாது. அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழித்து லகும் இஸ்லாம தீனா. இது அல்லாஹு தஆலா இன்னும் தெளிவா நமக்கு விவரமாக கூறினான். சூரா அஹ்ஸாபிலே, மா கான முஹம்மதுன் அப அஹதி மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹ் வ காதமன் நபியீன். முஹம்மது உங்களுடைய ஆண்களுக்கு அவர் யாருக்கும் தந்தை அல்ல, ஆனால் அவர் அல்லாஹ்வுடைய ரசூல், அவர் நபிமார்களுடைய இறுதி முத்திரை சாப். ஆகிரு நபிங்கிற வார்த்தையை விட காதமுன் நபியீன், நபிமார்களுக்கு சீல் வைக்கப்பட்டவர், சீல் வைத்து விட்டவர், முடிஞ்சு. அவ்வளவு பண்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இன்னொரு நபி வரமாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸுகளில் இதை தெளிவுபடுத்தினார்கள். அன்பு சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், கவனிங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த தூய திருக்கலிமாவை சொல்லிக் கொடுக்கும் போதே, நல்ல கவனிங்கம்மா, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, வணக்க வழிபாடுகள் அல்லாஹு ஒருவனுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும், அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தும் பொய் என்பதை தெளிவாக உறுதியாக நாம் நமது பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு மட்டுமல்ல, தாய் தந்தை இதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்க நினைச்சுக்காதீங்க, மதரசாவுக்கு அனுப்பிட்டு ஒரு இஸ்லாமிய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அங்க வாத்தியார் சொல்லிக் கொடுப்பாரு உங்களுக்கு வேலை, வீட்டில் சமைச்சு போடுறதும் சம்பாரிச்சு கொடுக்கறதான்னு. ஒரு தாய் தந்தையின் மீது கடமை முதலாவதாக தௌஹீதை தனது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது முதல் வார்த்தையாகவும் சொல்லிக் கொடுக்கணும், வாழ்நாள் ஃபுல்லா சொல்லிக் கொடுக்கணும், மௌத்தா போற நேரத்திலையும் சொல்லிக் கொடுக்கணும். நான் இது கொஞ்சம் டச் பண்ணிட்டு திரும்ப உங்களுக்கு வரேன் இல்லையா. பிள்ளைகளுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், வாழ்நாள் முழுக்க இதை உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். லுக்மான், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், மகனே ஷிர்க் செய்யாத, அல்லாஹ்வை வணங்கு. யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மௌத்துடைய நேரத்தில் பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்கறாங்க, மா தஅபுதுன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்க யாரை வணங்குவீங்கன்னு சொல்லிட்டு. புரியுதா இல்லையா? குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்ப அன்பு சகோதரர்களே, எப்படி இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோமோ சொல்லிக் கொடுக்கிறோமோ அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்காவது. ஆனா நம்மில் பலர் முஹம்மது ரசூலுல்லாஹுவை சொல்லிக் கொடுக்கும் போது அங்கே கொஞ்சம் அரைகுறையாக சொல்லிக் கொடுத்து விடுகிறார்கள். அதுவும் இந்த பிரச்சனைக்கு, இந்த பிதஅத்துக்கு, இந்த வழிகேடுக்கு மிக முக்கியமான காரணம் என்று கூறலாம். என்ன சொல்கிறார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார் தூதர். முடிச்சு. இந்த அர்த்தத்தை சொல்லிக் கொடுப்பதோடு நல்ல கவனிங்க, தங்களது பிள்ளைகளை விட்டு விடுகிறார்கள் அல்லது தங்களது மாணவர்களை விட்டு விடுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? இதனாலதான் இந்த பிள்ளைகள், இந்த மாணவர்கள் குறிப்பா நல்ல கவனிங்க, ஏன் என்று சொன்னா, இந்த நபித்துவத்தில் விளையாடக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, அதுல முக்கியமான கூட்டம் தான் இந்த காதியானிங்கிற கூட்டம். இவர்கள் தங்களுக்கு வைத்துக் கொண்ட பேர் அஹமதியா. புரியுதா? அஹமதியா மிஷன், அஹமதியா ஜமாத். ஆனா நாம் இவர்களை அழைக்கக்கூடிய பேர் என்ன? காதியானியா, மிர்சாயியா. புரியுதா? இவர்களுடைய இந்த பிரச்சனை என்ன, அழைப்பு என்ன, இவர்கள் சாதாரணமான மட்டத்தில் இருக்க மாட்டாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க, போஸ்டில் இருப்பாங்க, காலேஜுகளில் இருப்பாங்க. குறிப்பாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, வெளிநாட்டு கல்லூரிகள்லையும் அதே போல வெளிநாடுகளில் துறைகள்லையும் வியாபாரங்களிலேயும் இவர்கள் நன்கு ஆழமாக கால் பதித்து ஊன்றி இருக்கிறார்கள். புரியுதா? இரண்டாவதாக, கீழ்த்தட்டு மக்கள், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்றால் அவர்களை அணுகுவதற்கு இவர்களிடத்திலே ஒரு தனி அணுகுமுறை. ஏன்? மனிதர்களை பொறுத்தவரை அவன் ஒரு அப்பாவி, பாவப்பட்டவன். அவன் வறுமையிலே சிக்குண்டு விட்டால் அவனை பொறுத்தவரை அவனது பசியை போக்கக்கூடியவர்கள், அவனுக்கு ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் அவன்தான் அவனுடைய கண்ணுக்கு முன்னால் எல்லாமே. எப்படி இந்த நஸ்ரானி மிஷினரிகள் ஏழை மக்களை இந்த பொருளாதாரத்தை கொண்டு விலைக்கு வாங்கி பிறகு அவர்களையே தங்களது பொருளாதாரத்துக்கு ஒரு மூலதனமாக மாற்றிவிடுகின்றார்களோ அதே போலதான் இந்த காதியானிகளும். இவர்கள் அணுகக்கூடிய இந்த முறை இருக்கிறது இந்த நபித்துவத்தின் வாயிலாக. எப்ப நல்ல கவனிங்க, இந்த உள்ளார போற வரைக்கும் தான் ஒரு மனுஷன் தடுமாறுவான். உள்ளார போற வரைக்கும் தான் தடுமாறுவான். இந்த போதை இருக்குல்ல, முதல்ல குடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். தப்பாச்சே, முதல்ல குடிக்க போறவன் தப்பாச்சே, குடிக்கலாமா வேணாமா, எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பானான். ஒன்ஸ் அதுக்கப்புறம் குடிச்சதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் ஊத்தி கொடுன்னு சொல்லுவான். வழிகேட்டினுடைய சிந்தனைகள் எல்லாம் அப்படித்தான். இஸ்லாமை விட்டு தூரமாக்கக்கூடிய கொள்கைகள் ஒவ்வொன்றும் அப்படித்தான். போறதுக்கு முன்னாடி தடுமாறுவான், ஒன்ஸ் போயிட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அவனால திரும்பி வர முடியாது அல்லாஹ் நாடினாலே தவிர. ஏன்? அப்படி அவன் சூழப்பட்டு விடுவான். செல்வத்திற்கோ அல்லது மன இச்சையை அவனுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய வஸ்துக்களுக்கோ இப்படிப்பட்ட சூழலால் அவன் சூழப்பட்டு விடுகின்ற காரணத்தால் அடுத்து அவன் மீள நினைக்கும் போது கூட அவனால மீள முடியாது. இந்த காதியானிகள் மக்களை வழிகெடுக்கக்கூடிய பிரச்சனை இதிலிருந்து தான். இப்ப இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லிக் கொடுக்கும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர். நிறுத்திக்கிறோம் அன்பு சகோதரர்களே, அர்த்தம் இதுதான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த அர்த்தத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை என்ன, அந்த அர்த்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தத்துவம் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் அங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு ஒரு வழிகாட்டி இல்லை, வேறு ஒரு தூதர் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இறுதி இறை தூதர் நபி. அவர்களுக்கு பின்னால் ஒரு நபி வரமாட்டார். இனி அல்லாஹுவை வணங்குவதற்கு, அல்லாஹுவின் புறத்திலிருந்து வஹியை பெறுவதற்கு வேறு ஒருவர் இல்லை, வேறு ஒரு வழிகாட்டி வந்து இந்த மார்க்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார். இந்த மார்க்கத்தை போதிப்பவர்கள் இருக்கலாமே தவிர அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இனி புதிதாக வஹியை பெறக்கூடிய யாரும் இனி வரமாட்டார்கள். வகி வரக்கூடிய அந்த சில்சிலா முடிந்து விட்டது. இதை பதிவு செய்ய வேண்டும் நமது பிள்ளைகளுக்கு. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அடுத்து வேறு ஒரு நபி இல்லை. அல்லாஹ்விற்கு இணை துணை இல்லை. அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமமாக இன்னொருவர் கிடையாது, இன்னொருவர் கிடையாது. வஹியுடைய அந்த சில்சிலா முடிந்து விட்டது. இதை நம்ம சொல்றது இல்லை. இங்க பாருங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபுல முதல் பாடம் எதை வைத்தாங்க? இமாம் புகாரி சஹீஹுல் புகாரியில முதல் பாடம் என்ன? அது இன்னமும் லாமால் பின்யத் முதல் ஹதீஸ். பாடம் என்ன? கிதாபுல் வஹி. எப்படி வஹி இறங்கியது? வஹியை பற்றி, வகையை பற்றி அறியாத மக்களாகத்தான் இந்த முஸ்லிம்கள் பலர் இருக்கிறார்கள். எனவேதான் இந்த காதியானிகளால் அகமதியாக்களால் வழிகெடுக்கப்படுகிறார்கள். இதே புகாரில அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா உம்மு ஐமனிடத்திலே வருகிறார்கள். உம்மு ஐமன் அழுகிறார். உம்மு ஐமன் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு பெண் சஹாபியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தவர் கூட. அழுகிறான் உம்மு ஐமன். அபூபக்கர் உமர் உம்மு ஐமனை தேத்துறாங்க. உம்மு ஐமன் அழாதீங்க, ஏன் அழுதீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் போயிட்டாங்க. அல்லாஹு தஆலா அவங்களுக்கு சிறப்பை கொடுப்பான், கண்ணியத்தை கொடுப்பான். நம்மோடு இருப்பதை விட அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டது அவர்களுக்கு சிறப்பு தான், சிறந்தது தான் சொல்றாங்க. அப்ப உம்மு ஐமன் சொல்கிறார்கள், அல்லாஹுவிடம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கக்கூடியது சிறந்தது என்பதை அறியாததால் நான் அழவில்லை. நான் ஏன் அழுகிறேன் என்றால், கதின் கதஅல் வஹ்யு, வஹி முடிந்து விட்டது, அதை நினைத்து அழுகிறேன் நான். அதை நினைச்ச உடனே, அதை கூறிய உடனே அபூபக்கர் உமரும் சேர்ந்து அழ ஆரம்பிச்சிட்டார். இனி ஜிப்ரீல் யாருக்கும் வரமாட்டார். அல்லாஹு அக்பர். அன்பு சகோதரர்களே, வஹி முடிந்து விட்டது. இப்ப இந்த இதுதான் கத்த பையன் அருஷது மினல் கை, நேர்வழி வழிகேட்டிலிருந்து தெளிவாகிவிட்டது. யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு எனக்கும் வஹி வருகிறது என்று சொல்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார். முடிச்சு. அதுக்கு மேல ஒரு ஆதாரம் அவங்களுடைய வழிகேட்டை தெரிந்து கொள்வதற்கு தேவையில்லை. இந்த அடிப்படையை நாம் புரிய வேண்டும், நமது பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அப்ப அவங்க ஒரு லாஜிக் சொன்னாங்களே, வஹி ரஹமத்து தானே, நபித்துவம் ரஹமத்து தானே, புரியுதா இல்லையா? நபித்துவம் பரக்கத்து தானே, நபி வர்றது நல்லது தானே. முழுமை அடைந்ததற்கு பிறகு இல்லை, முழுமை அடைகின்ற வரை, நல்ல கவனிங்க, முழுமை அடைகின்ற வரை நபிமார்களின் வருகை ரஹமத்தாகவே இருந்தது இல்லையா? எப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நபித்துவம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது, அதற்கு பிறகு நபித்துவம் என்பது அது ரஹமத் கிடையாது. ரஹமத் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. எப்படி? உதாரணம், சொர்க்கத்துக்கு ஒரு மனுஷன் போயிட்டான், இதுக்கு மேல இன்னொரு ரஹமத்திற்கு நீ சொர்க்கத்தை விட்டு வெளியே வா, உன்னை கொண்டு போறேன்னு சொன்னா எங்க தான் கொண்டு போக முடியும்? கடைசியில நரகத்துக்கு தான் போக முடியும். ஒரு மனுஷன் மறுமையில சொர்க்கத்துக்கு போயிட்டான், இந்த மாதிரி சொர்க்கம் இன்னொன்னு இருக்கு, வெளியே வா, உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அது எதுவாகத்தான் இருக்கும்? நரகமாகத்தான் இருக்கும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இனி நான் இதுல இன்னும் நல்ல விஷயத்தை சொல்லித்தரேன் என்று சொன்னாலும் அது இதுல இருக்காது, இதை விட்டு வெளியே போனா தான் இருக்கும். இதை விட்டு வெளியே போனா தான் இருக்கும். இதுக்கு வெளியிலன்னு சொல்லி அழைச்சா அது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போயிடும், வெளியிலன்னு சொல்லி. அன்பு சகோதரர்களே, இந்த காதியானிகளுடைய அஹமதியாக்களுடைய பிரச்சனை என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வஹி இறங்குகிறது, வஹி வருகிறது. அவர்கள் யாரை தங்களுக்கு இறைவனால் அனுப்பப்பட்டவர் என்று கூறுகிறார்களோ அந்த குலாம் அகமதை பொறுத்தவரை அவருக்கு வஹி வருகிறது என்று நம்புகிறார்கள். அவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தனக்கு வஹி வந்ததாக கூறி எழுதியதை தங்களுடைய வேதமாக அவர்கள் பார்க்கிறார்கள். குரானையும் ஏற்றுக்கொள்ளும் என்று கூறுவதோடு இங்கேதான் முஸ்லிம்கள் குழம்புறாங்க. பிரச்சனை என்ன? நாங்கள் குரானை ஏற்க மாட்டோம் என்று மறுத்துவிட்டால் உஷாராயிருப்பாங்க இவங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க மாட்டோம் என்று வெளிப்படையாக மறுத்திருந்தால் உஷாராயிருப்பாங்க பாவன மக்கள் சாதாரணவர்கள். இங்க என்ன பிரச்சனை? குர்ஆனை நாங்க ஏத்துக்கிறோம், ஹதீஸை ஏத்துக்கிறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறியதற்கு பிறகு அதற்குள்ளார இருக்கக்கூடிய அடிப்படைகள் இருக்கின்றன அல்லவா? இந்த அடிப்படைகளை பற்றி பாமரர்கள் அறியாமல் இருக்கின்ற காரணத்தினாலும் சில இந்த செகுலர் கல்வி படித்தவர்களுக்கு புதுமை கொஞ்சம் ஆச்சரியமாக ஈர்க்கக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தால் தத்துவங்களை கொண்டும் அவர்களை ஈர்த்து விடுகிறார்கள், கவர்ந்து விடுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, இப்ப இன்னொரு பிரச்சனைக்கு வாங்க. என்ன பிரச்சனை அது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒருவர் தனக்கு வஹி வருகிறது என்று சொல்வதும், நானும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று நபி என்று சொல்வதும், நானும் நல்ல விஷயங்களை மக்களுக்கு போதிக்கப் போகிறேன் என்று சொல்வதும், இது என்ன அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவமா? எப்படி கொண்டு வருவார்கள் அவர்கள்? நல்லதுதானே, என்ன பிரச்சனை இருக்கு? புரியுதா சகோதரர்களே? வெளிரங்கமான மனிதர்களின் அளவுகோல்கள் வேண்டுமானால் வேறொன்றாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹுடைய மார்க்கத்தினுடைய அளவுகோல் மக்களுடைய அளவுகோலோடு ஒத்துப்போக வேண்டிய அவசியம் அல்ல. மக்களுடைய அளவுகோல் தான் மார்க்கத்துடைய அளவுகோலோடு ஒத்துப்போக வேண்டும். புரியுதுங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை நான் அனுப்புவேன், அனுப்பிக் கொண்டே இருந்தேன், ஒரு தூதருக்கு பிறகு மற்றொரு தூதராக, வக்கஃபைனா அலா ஆசாரிஹிம், முந்திய நபிமார்களுடைய அடிச்சுவட்டிலே ஈஸா இப்னு மரியம், ஈஸாவை நான் அனுப்பினேன். இப்படி நபிமார்களின் அந்த அனுப்புதலை தன்னுடைய ரஹமத் என்பதாக சொல்லுகின்ற அல்லாஹு தஆலா ஏன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட போது மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டேன் என்பதாகவும், இவர்கள் இறுதி இறை தூதர் என்பதாகவும் அல்லாஹு தஆலா முடிவு செய்கிறான். அப்படி முடிவு செய்ததற்கு பிறகு இனி யாராவது தனக்கு வஹி வருகிறது என்று சொன்னால் அவர்களை அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்? வமன் அஸ்லம், யார் இவனை விட பெரிய அநியாயக்காரன் இருக்க முடியும்? அல்லாஹுவின் புறத்திலிருந்து எனக்கு வஹி வருகிறது என்று சொல்பவனை விட, அல்லது நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை போன்று ஒரு வேதத்தை இறக்குவேன், உன்சிலு மிஸ்லமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தை போன்று, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ் இறக்கிய வேதத்தை போன்று நானும் கொண்டு வருவேன் என்று சொல்பவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? புரியுதா இல்லையா உங்களுக்கு? எதை அல்லாஹ் ரஹமத் என்று சொன்னானோ, எதை நபியின் மீது நான் இறக்கினேன், இறக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னானோ, அதையே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர வேறு யாராவது சொன்னார், எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாராவது இதை கூறினால் அந்த கூறக்கூடிய மனிதரை அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்? மிகப்பெரிய அநியாயக்காரன், மிகப்பெரிய பொய்யன், மிகப்பெரிய பாவி என்று அல்லாஹ் சொல்கிறான். கூறிவிட்டு அப்படிப்பட்டவர்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா? அவர்களை கொன்று விடுவது, அவர்களை கொன்று விடுவது, முடிச்சு, அவர்களுடைய கதை முடிக்கப்படுவது. இதுதான் அல்லாஹ்வுடைய வேதத்துடைய சட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு மதீனாவிலே அந்த அழைப்பு பணியினுடைய இறுதி கட்ட பிரச்சாரம், அல் அஸ்வதுல் அனசி, ரொம்ப பெரிய அறிவாளி அவன், ஆரம்பத்தில் நபியை கொண்டு ஈமான் கொள்கிறான், இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறான், பிறகு அவனுடைய தலைமைத்துவத்தை அவனால் விட்டுக் கொடுக்க முடியவில்லை. இந்த தலைமைத்துவத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் அதற்கு இவன் கண்டுபிடித்த வழி, தன்னுடைய அரபி புலமையை வைத்து, அரபி திறமையை வைத்து அவன் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தான். நீங்கள் தனது பகுதி மக்களுக்கு, எப்படி முகமது சல்லாஹி முகமது அவர்கள் அந்த ஜசீரத்தில் அரபு குறைஷிகளுக்கு நபியோ, ஹிஜாஸ் மக்களுக்கு நபியோ, நான் உங்களுக்கு நபியாக வந்திருக்கிறேன் முடிஞ்சு. என்ன செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எப்போது இவனுடைய ஃபித்னாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்தார்களோ, நல்ல கவனிங்க, உயிர்களின் மீது கருணை உள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரண ஒரு மிருகத்தின் மீது கூட கருணை உள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதன் சரி இப்படி சொன்ன இந்த அஸ்வத் அனசி, நல்ல கவனிங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தில் ஏதாவது ஹராமா இருந்ததை ஹலாலாக்குனாரா? நல்ல கவனிங்க, அல்லது ஹலாலா இருந்ததை ஹராமாக்குனாரா? அல்லது மக்களை அல்லாஹ்வை தொழாதீர்கள் என்று சொன்னார்களா? அல்லது முகமது நபியை மறுத்து விடுங்கள் என்று சொன்னார்களா? என்னால் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அவர் சொன்னது என்ன, நானும் ஒரு நபி, நானும் நல்லதை சொல்றேன், எனக்கும் வகி வரும், இவ்வளவுதான் சொன்னார். நல்ல கவனிங்க, இந்த காதியானிகள் சொல்வதை போன்று குழப்பங்களையோ அசிங்கங்களையோ ஆபாசங்களையோ சீர்கேடுகளையோ அவர்கள் சொல்லவில்லை. அவர் சொன்னது என்ன, நானும் ஒரு நபி, நானும் குரானை போன்று பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஓதுவேன் சொன்னார். அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனை கொல்வதற்காகவே ஒரு குழுவை அனுப்பி கொண்டு வர சொன்னார்கள். ஃபைரோஸ் தைலமி என்ற நபித்தோழர் அவனை கொன்று விட்டு வந்தார். அப்ப என்ன, நபிக்கு பிறகு யாராவது ஒருவர் தனக்கும் வஹி வருகிறது என்று சொல்வது அது இஸ்லாமிய மார்க்கத்தில் கொலை தண்டனைக்குரிய குற்றம் அது. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கடைசி காலத்தில் குழுக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி வந்தவர்களில் ஒரு கூட்டம் தான் முசைலமாவுடைய கூட்டம், யமன் நாட்டிலிருந்து பேசுகிறான். நிறைய விஷயங்கள் பரிமாறப்படுகின்றன. சரி, நான் உங்களை ரசூலாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக முசைலமா கூறுகிறான். ஒரு நாள் மதீனாவிலே தங்குகிறான், இரண்டு நாட்கள் தங்குகிறான். நபியை காலை மாலை என்று சந்திக்கிறான், பேசுகிறான், மார்க்கத்தை அறிகிறான். இப்படியாக இருக்கும்போது நபியின் ஒரு சந்திப்பிலே நபியிடத்திலே அவன் கூறுகிறான், உங்களுக்கு பிறகு இந்த அதிகாரம் எனக்கு கிடைக்குமா? அதாவது உங்களுக்கு பிறகு ஆட்சி அதிகாரம், இந்த முஸ்லிம் உம்மத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்பு, அரச பொறுப்பு, அந்த ஆட்சி பொறுப்பு எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீ இஸ்லாமை அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஏற்றுக்கொள், இந்த அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது, இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, அதிகாரத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்வான், நான் முடிவு செய்ய முடியாதுன்றான். அப்போது இந்த முசைலமா கூறினான், உங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு அதிகாரம் கிடைக்காது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு மதத்தை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நான் பணிய வேண்டிய அவசியம் இல்லை, நானோ ஒரு பெரிய கபீலாவுடைய தலைவன் என்பதாக கூறிவிட்டு புறப்பட்டு சென்று விட்டான். சென்றவன் யமன் நாட்டிலே சென்று ஒன்னும் செய்யல. நல்ல கவனிங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மறுக்கல, குர்ஆனை ஏசல. நல்ல கவனிங்க, என்ன செய்தான் முஹம்மது, அங்கே மக்காவிலே நபி, நான் யமன் யமாமாவிலே நான் நபின்ட்டான், முடிஞ்சு போச்சு. இங்க முகமது நபி மக்கா மதினாவில் அவர் நபி, யமாமாவில் நான் நபின்ட்டான். ஏறக்குறைய 40,000 வீரர்கள், யமன் நாட்டு மிகப்பெரிய பலம் வாய்ந்த அந்த வீரர்கள், இவனுடைய கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் பின்னாடி போயிட்டான். அவர்கள் சென்றதற்கு காரணம், நம்ம கபிலாவை சேர்ந்த ஒருத்தர் சொல்லும் போது அவர் பேச்ச கேட்கிறதா, அல்லது மக்கா மதினால சொல்ற ஒருத்தருடைய பேச்ச கேட்கறதா? அதான் பிரச்சனை, வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால இவர் பின்னாடியே போயிடுவோம், என்ன அனுச்சோ பரவாயில்லைன்னு சொல்லி, நல்லா தெரியும் போய் பேசலாம், ஏமாத்தலான்னு சொல்லி. ஆனாலும் அந்த கூட்ட கபிலாங்கிற ஒரே காரணத்துக்காக போனாங்க. சரி போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அந்த வஃப்துகள் வந்து போனதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மரதுல் வஃபாத் ஆரம்பமாயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறாங்க. இப்போ அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு முன்னால் பல பிரச்சனை, அதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன? இந்த முசைலமாவுடைய பிரச்சனை. முசைலமாவுக்கு அங்கே படை அனுப்புவதாக இருந்தால் அது சாதாரணமான படை பத்தாது. ஏன்னா எத்தனை பேர் இருக்காங்க? 40,000 போர் வீரர்கள் கோட்டைகளோடு போருக்கான தயாரிப்போடு ஆயுதத்தோடு இருக்கிறாங்க. ஆனா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்த அந்த படையை முதல்ல ரோமர்களை சமாளிப்பதற்காக அனுப்பினார்கள். பிறகு ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்று மறுத்து கொண்டிருந்த அந்த அரேபிய கிராம மக்களிடத்திலே சண்டை செய்வதற்காக அனுப்பினார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் இறந்து விட்டார்கள், இனி மார்க்கம் இல்லை என்று சொன்ன முர்த்ததான அரபுகளை திருப்புவதற்காக அனுப்பினார்கள். அடுத்து 4வதா மக்காலிருந்து தூரமா உள்ள இந்த யமன் நாட்டுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம். அதை முதல்ல செஞ்சாங்க அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பு சகோதரர்களே, அந்த போரில் தான் நூற்றுக்கணக்கான ஹாஃபிதுகள், குரானை மனனம் செய்தவர்கள் இறக்கிறார்கள். முசைலமா கொல்லப்படுகிறான், அவனோடு இருந்தவர்களிலே பெரும்பாலானவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்ப புரியும் உங்களுக்கு கொஞ்சம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வஹி வருகிறது என்று சொல்வது அது சாதாரணமான பிரச்சனை அல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அது சாதாரணமான ஒரு பிரச்சனை அல்ல. எப்படி ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொன்றுவிட்டால், திருமணத்திற்கு பிறகு ஒரு மனிதன் ஜினா செய்து விட்டால், இஸ்லாமிய மார்க்கம் சரியில்லை என்று கூறி இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு முர்த்ததாகிவிட்டால் அவனுக்கு எப்படி கொலை தண்டனையோ மரண தண்டனையோ, அது போன்றுதான் ஒரு மனிதன் அல்லாஹுவின் புறத்திலிருந்து எனக்கு வஹி வருகிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தில் அதற்குரிய தண்டனை என்ன? அவனை கொன்று விடுவது, கத்தல். அதனாலதான் நல்ல கவனிங்க, அரபு நாடுகள்ல இந்த ரெண்டு பேருக்கு பிறகு, இந்த ரெண்டு பேருக்கு பிறகு, முசைலமாவுக்கு பிறகு, அஸ்வத் அனசிக்கு பிறகு, யாருமே இந்த பேச்சு எடுக்கவே இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்தாலும் உடனே பயந்து விட்டுட்டாங்க. புரியுதா இல்லையா? அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே. ஆனா எல்லாரும் இந்த அரபு நாடுகளை பொறுத்தவரை அவங்க என்ன பிரச்சனையை கையில் எடுத்தாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலத்தில் மஹ்தி என்று ஒருவர் வருவார் என்று சொன்னார்கள் அல்லவா, அதை வைத்துக் கொண்டு வேண்டுமானால் ரொம்ப பேரு நான் தான் மஹ்தி, நான் தான் மஹ்தின்னு சொல்லிட்டு கடைசியில் அடி வாங்கிட்டு போனவங்க நிறைய பேர் தான். ஆனா இந்த வகை வருகிறது என்ற சொல்லை மட்டும் யாரும் சொல்ல வேண்டும். இப்ப அன்பு சகோதரர்களே, இந்த காதியானிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அல்லாஹுவின் புறத்திலிருந்து இவர்கள் யாரை இறுதி நபிக்கு பிறகு தங்களுக்கு வழிகாட்டி என்று சொன்னாலும் சரி, அல்லது இவர் ஈசா நபியுடைய நிழல் என்று கூறினாலும் சரி, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நிழல் இவர் என்று கூறினாலும் சரி, இவர்கள் இந்த மிர்சா குலாம் காதியானியை பொறுத்தவரை இவருக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து வஹி வருகிறது என்று நம்பினார்கள். இது இவர்களுடைய நம்பிக்கை. அன்பு சகோதரர்களே, இந்த நம்பிக்கை ஒன்றே இவர்கள் குஃப்ரில் இருக்கிறார்கள் என்பதற்கு போதுமானது. இங்க இன்னொரு விஷயத்தை முக்கியமாக கவனியுங்க. ஒரு பொய்யை பரப்பும் போது, நல்ல கவனிங்க, ஒரு பொய்யை பரப்பும் போது அல்லது ஒரு வழிகேட்டை பரப்பும் போது, ஏதாவது ஒரு நல்ல காரியத்தினுடைய திரைக்கு பின்னாடி மறைந்து கொண்டிருந்தாதான் அதை கடைசி வரைக்கும் செய்துகிட்டே இருக்க முடியும். புரியுதா இல்லையா? மிஷினரிகளை போல. அதே போலதான் இந்த காதியானிகளை பொறுத்த வரைக்கும் இப்பேற்பட்ட ஒரு வழிகேட்டை மக்களுக்கு மத்தியில் பரப்புவதாக இருந்தால் தங்களுக்கு என்று சில நல்ல அடையாளங்களை அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நல்ல அடையாளங்களை வைத்துக் கொண்டுதான் பாமரர்களை ஏமாற்ற முடியும். மார்க்கத்தை விட்டு தூரமாக இருந்து பொதுவாக இந்த உலக படிப்புடைய கல்வியில் அதிக ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடியவர்களை தத்துவங்களை கொண்டு தாங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களை கொண்டு அவர்களை ஏமாற்ற முடியும், மயக்க முடியும், தங்களின் பக்கம் மக்களை இழுக்க முடியும். அதனால இவர்கள் கொடுக்கக்கூடிய பிரச்சார நோட்டீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அப்படியே படிச்சா அச்சா என்ன சீர்திருத்தம், வரதட்சணை வாங்காதீர்கள், ஏமாற்றாதீர்கள், மோசடி செய்யாதீர்கள், வியாபாரத்தில் நேர்மையாக இருங்கள், நல்லவர்களாக இருங்கள், பண்பாக இருங்கள், பணிவாக இருங்கள், எல்லாருக்கும் இதெல்லாம் குரானில் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? சொல்லப்பட்டு இப்ப இதெல்லாம் படிச்சு இதுக்காக வேண்டிதான் நாங்கள் உங்களை அழைக்கிறோம் சொல்லும் பொழுது, இப்போ பொதுவாக என்ன, ஒரு ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு துறையோட நம்ம சார மாட்டோமா, நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்காதா, நமக்கு ஒரு ஜமாத்தோட சேர மாட்டோமா, நமக்கு ஒரு ஒரு கூட்டம் இருக்காதா, ஒரு இயக்கம் இருக்கு. இன்னைக்கு முஸ்லீம்கள்லயும் நிறைய பேர் கூட்டம் இயக்கத்தோட ஒட்டிக்கிறதுக்கு காரணம் என்ன, ஒரு பந்தா இப்படி சேர்ந்தவுடனே ஒரு நாலு பேர் பத்து பேர் இருபது பேர் சேர்ந்தவுடனே ஆஹா தனக்கு ஒரு பெரிய பலம் இருக்கிற மாதிரி, இதை வைத்துக் கொண்டுதான் ஏமாத்துவாங்க. பண்பு சகோதரர்களே, இவங்களுடைய இந்த வகை இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இப்ப விஷயத்துக்கு வாங்க கொஞ்சம், இது காதியானிகள் அந்த கிதாபுல என்னடா இவங்களுக்கு வகை வருதுன்னு பாத்தீங்கன்னா, குரான் இருக்குல்ல, இந்த குரான்ல உதாரணத்துக்கு சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து ஒரு வசனம், பக்கரால இருந்து இங்க ஒரு வசனத்தை எடுத்தா, அப்புறம் ஒரு இருபது ஆயத்துக்கு அடுத்து ஒரு வசனம், அப்புறம் ஆல இம்ரான்ல, இப்படி அங்க அங்க இருந்து எடுத்து கட்டிங் பேஸ்ட், என்ன வேலை, கட்டிங் பேஸ்ட் வேலையை பார்த்துட்டு அதுக்கு இடையில இவர் நாலு வார்த்தையை புகுத்தி விட்டு முடிஞ்சு போச்சு, வகி வந்திருக்கு. புரியுதா? இது சாதாரணமாக ஒரு அரபி படிச்சவங்களையோ அல்லது ஒரு கல்வி ஞானம் உள்ளவர்களோ இவர்கள் இந்த மாதிரி செஞ்சிருக்கக்கூடிய செயலை பார்த்தால் மிகப்பெரிய ஒரு சிறு பிள்ளைத்தனம், எப்படி ஒரு விளையாட்டுத்தனம், விளையாடுற அல்லாஹ்வுடைய கலாம அங்க கொஞ்சம் கட்டிங் இங்க கொஞ்சம் கட்டிங் பண்ணி ஒரு வாசகமா சேர்த்து அதை சாதகமா உருவாக்கி கொண்டு மக்களை ஏமாற்றும், இதுதான் அவங்களுக்கு வந்த வகை, அவங்களுடைய வகை. அடுத்ததாக இவர்களுடைய இவர்கள் அந்த மிர்சா குலாம் காதியானிய பத்தி என்ன நம்புறாங்க, அது ரொம்ப முக்கியம். உங்களிடத்துல பேசும்போது ஒன்னு சொல்லுவாங்க, அடுத்து உள்ளார போனதுக்கு பிறகு நம்ப வைக்கிறது வேறொன்று. அதாவது உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான வார்த்தைகளை பேசி இருப்பவர்கள் இருந்திருக்க மாட்டாங்க. ஏறக்குறைய இவர்களுடைய கிதாபு நம்ம மர்சால படிக்கும் பொழுதே இவங்களுடைய கிதாபுகளை வாங்கி தனியா, அதாவது தேவபந்த் மர்சால படிக்கும் போது, ஏன்னா அங்க ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த காதியானிகளுடைய பிரச்சனை, ஏறக்குறைய 36 விதமா தன்னை பத்தி அந்த ஆள் பேசியிருக்க, எப்படி 36 விதமா தன்னை பத்தி பேசியிருக்கார். அப்ப ஒட்டுமொத்தமா சாரம்சமா சொல்ல போனா என்ன, குழம்பி இருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு மகதின்னு சொல்வார், அதை நம்பி கொஞ்சம் பின்னாடி போயிட்டா கடைசியில ஈசா நபி வருவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஈசா நபி நான் தான் பாரு. அதையும் கொஞ்சம் ஏத்துக்கொண்டு உள்ளார போனதுக்கு பிறகு முகமது நபி வந்தாங்கல்ல, அந்த முகமது நபி தான் நானே இப்ப ரிப்பீட்டா வந்திருக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் உள்ளார போய்கிட்டே இருந்தீங்கன்னா அவருடைய கிதாப், நிறைய கிதாப் இருக்கு நெட்ல, இப்ப எல்லாமே வந்துருச்சு. கொஞ்ச நேரம் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அதுல முக்கியமா இந்த கிஷ்திய நூஹுன்னு ஒரு புத்தகம், நூஹு நபியினுடைய கப்பல், அதாவது இவருடைய இவர் சொல்லக்கூடிய போதனை எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நூஹு நபியுடைய கப்பல் மாதிரியா, அந்த காலத்தில் நூஹு நபியுடைய கப்பலில் ஏறினவங்க மூமின்கள் வெற்றி பெற்றார்கள், ஏறாதவங்க நாசமா போயிட்டாங்க, அந்த மாதிரி தான். அதே போல பராஹீன், அதே போல அல் கிதாபுல் முபீன், இதெல்லாம் உங்க குரான். இதுல உள்ளார போனா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அல்லாஹ்வுடைய நிழல், அடுத்த வார்த்தை என்ன, அல்லாஹ்வுடைய நிழல் நான். அப்புறம் அல்லாஹுவை பற்றி இவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்று சொன்னா, அதுல கேவலத்தில் கேவலம் என்னன்னு சொன்னா, அல்லாஹும் இவரும் ஒன்னா சேர்ந்துப்பாங்களாம். எப்படி இந்த இந்துக்கள் கதை எழுதுறாங்க பார்த்தீங்களா இல்லையா, கடவுளை எப்படி வேணாலும் கற்பனை பண்ணி, அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்வதற்கே அசிங்கமான வார்த்தைகள். அதே போல அல்லாஹுவை எப்படி இவர்கள் கற்பனை செய்கிறார்கள் என்றால், அல்லாஹும் ஒரு மனிதனை போலதான், அல்லாஹ்வுடைய சிபத்துகள் வருதா இல்லையா, அந்த சிபத்துகளை வைத்துக் கொண்டு அல்லாஹுவை மனிதனை போல அவனும் சாப்பிடுறான், அவனும் குடிக்கிறான், அவனும் தூங்குறான், அவனுக்கு மறதி ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட குழப்பங்களை தான் இவர்கள் தங்களை பின்பற்றியவர்களுக்கு விட்டு சென்றார்கள். ஆரம்பத்தில் கவர்ச்சிகளை சொல்லி சொல்லி வளர்த்து அவர்களை அதாவது மெஸ்மரிசம் மாதிரி மயக்கிறதுக்கு பிறகு அடுத்து இதெல்லாம் சொல்லும் போது ஏத்துக்க வேண்டிய அந்த நிலைக்கு மனிதன் எப்படின்னு சொன்னா, மனசை முதல்ல பறி கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கப்புறமா எல்லாமே முடிஞ்சு போச்சு. எப்படி இப்ப இந்த சாமியார்கள்ட்ட போறாங்களே, அதே போல இந்த ஆசிரமம் அது இதுன்னு போறாங்களே, போகும்போது அவர்கள் அழைக்கப்படும் போது ஆன்மீக உங்களுக்கு பயிற்சி தரோம், உங்களுக்கு மன நிம்மதி தரோம்னு போறாங்க. ஆனா போய் சில காலங்கள் ஆனதுக்கு பிறகு கடைசியில எந்த அளவுக்கு கேவலமா போயிடுறாங்கன்னு பாக்குறோம் நம்ம, புரியுதா இல்லையா? அதே நிலைமை தான் இங்கேயும். இப்ப என்ன இங்க விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த மிர்சா குலாம் காதியானியுடைய வளர்ச்சி இருக்கு பாருங்க, நல்லா கவனிக்கிறீங்க. மற்ற இயக்கங்களுடைய வளர்ச்சியை விட இவர்களுடைய வளர்ச்சி ஒரு, அதாவது மிகப்பெரிய வளர்ச்சி. அதுக்கு என்ன காரணம் முக்கியமா, இவன் ஒரு ஆங்கிலேய சதியினால் உருவாக்கப்பட்ட ஒரு வழிகேடு. ஏன், எப்போது ஆங்கிலேயர்களுடைய ஆக்கிரமிப்பு இந்தியாவிலே வந்ததோ, நம்முடைய அகலு சுன்னாவுடைய அறிஞர்கள் அவர்களை எதிர்க்க வேண்டும், அவர்களுக்கு எதிராக ஜிஹாது செய்ய வேண்டும் என்ற அறிவிப்பை முதன் முதலாக வெளியிட்டவர்கள். இந்துக்கள் தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், இந்தியாவில் இருந்த பூர்வீக குடிமக்கள் தாங்கள் அடிமைப்படுத்தப்படுகிறோம் என்பதை உணர்ந்து அவர்கள் சுதந்திரம் வேண்டும் என்று கேட்பதற்கு முன்பாக இந்த ஆங்கிலேயர்களை வெளியேற்ற வேண்டும், இவர்களிலிருந்து நம்ம நாட்டை இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்று ஃபத்வாக்கள் கொடுத்தவர்கள், அதற்காக முயற்சிகள் செய்தவர்கள், அதற்காக போர் தொடுத்தவர்கள் யார், முஸ்லிம்கள், முஸ்லிம்களுடைய ஆலிம்கள். அப்ப இந்த நேரத்தில் தான் இந்த மனிதனுடைய உளறல்கள், புரியுதா இல்லையா, இந்த உளறல்களை ஆங்கிலேயர்கள் பார்க்கிறாங்க. ஆக அழகா உளறானே, இப்படிப்பட்ட ஆள் தானே நமக்கு தேவை என்பதாக அவனை வளர்த்தவர்கள் இவர்கள். ஆகவேதான் இந்த மிர்சா குலாம் காதியானி அவனுடைய சப்போர்ட், படித்தவன் கூட பாரசீக நாட்டிலிருந்து வந்து குடியேறியவர்கள், படித்த குடும்பத்தை சேர்ந்தவர், ஆங்கிலேயர்களிடத்தில் பதவி வகித்தவர். அப்ப இவர்களுடைய நெருக்கம் கிடைச்ச உடனே தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு மக்கள் கூட்டம் சேர்ந்த உடனே அடுத்ததாக மக்களை ஒன்று திரட்டுவதற்கு, ஒன்று சேர்ப்பதற்கு ஆங்கிலேயர்களுடைய அந்த யோசனையின்படி வழிகேடு சிந்தனைகளை கொடுத்து முஸ்லிம்களை பிரிக்கணும். ஆகவேதான் இவர் மக்களுடைய கூட்டத்தை சேர்த்த உடனேயே மக்களுக்கு சொன்ன முதல் ஃபத்வா என்ன தெரியுமா, இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல முக்கியமான விஷயத்துல ஒரு விஷயம் என்ன, நாம் இந்தியாவிலே ஜிஹாது செய்யக்கூடாது, ஆங்கிலேயர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்வது இது நமக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜிஹாது செய்வது அநியாயம் என்பதாக மக்களுக்கு முதல் முதல்ல ஃபத்வாவை கொடுத்தார். சொல்லவா வேணும் ஆங்கிலேயர்களுக்கு இதுக்கப்புறமா? அதுக்கு பிறகு அவருடைய அடுத்த அடுத்த கொள்கைகளை பார்த்தவர்கள் முஸ்லிம்களை கூறு போட்டு பிளவுபடுத்தி இவர்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்றால் இந்த சக்திக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாதாம். எனவேதான் அவர்களுக்கு பொருளாதார சப்போர்ட் பண்ணாங்க. அதற்கு பிறகு இன்று வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் பிரிட்டனிலே அங்கீகரிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய இயக்கமாக அவர்கள் இருக்கிறார்கள். ஏனைய முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய மஸ்ஜிதை விட, பொருளாதாரத்தை விட, அரசாங்கத்திடத்தில் இருக்கக்கூடிய சலுகையை விட மிகப்பெரிய சலுகை இவர்களுக்கு. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, சொல்லட்டுமா வேணாமா சொல்றேன். நீங்க இந்த நியூஸுகள் சில முக்கியமான செய்திகளை பார்க்கக்கூடியவங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும், நம்ம நாட்டுடைய பிரதமர் சமீபத்தில் இஸ்ரேல் போனார், சரியா? எந்த நாட்டு பிரதமரும் இதுவரைக்கும் இந்தியா பிரதமர் யாரும் இஸ்ரேலுக்கு போனதில்லை, போனார். போயிட்டு போறாரு மனுஷன், நல்லபடியாக போட்டோம், நல்லதை செய்யட்டு, நமக்கு என்ன இருக்கு, என்ன நமக்கும் அரசியலுக்கும் நல்லதாக இருந்தால் ஏற்றுப்போம். போனாரா, போய் சந்திச்சார். நீங்கள் பார்த்தீங்களாங்க, இஸ்ரேலில் எங்க நாட்டிலையும் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க என்பதை காட்டுறதுக்காக வேண்டி, புரியுதா, இந்தியாவிலிருந்து வந்த பிரதமரை, ஏன்னா இந்தியாவில் பெருமளவு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அப்ப இந்திய பிரதமரை வரவேற்கிறதுக்கு பல அந்த சமய மக்கள் அவங்க கொண்டு வந்துடுறாங்க. அப்ப அதுல முஸ்லீம்கள் சார்பாக முஸ்லீம்கள் என்று சொல்லி, எங்க நாட்டிலையும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இங்கேயும் முஸ்லீம்களுக்கு உரிமை இருக்கு, உங்களை வரவேற்கிறதுல முஸ்லீம்களும் சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி யாரை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க தெரியுமா? இந்த காதியானியுடைய தலைவர் தான். அந்த தலைவர் நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டருக்கு கை கொடுக்கிறாரு. கை கொடுத்து நான் முஸ்லீம் என்று சொல்லி அறிமுகப்படுத்திக்கல, நாங்க காதியானி அகமதியா ஜமாத்தை சேர்ந்த முஸ்லீம், எனக்கு நல்லா தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய காதியானி அகமதியா ஜமாத்துக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறீங்கன்னு சொல்லி இதே வார்த்தை, நான் சந்தோஷப்படுகிறேன், உங்களை இங்கே வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் சொல்லி வரவேற்கிறார். புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுதா இல்லையா? எங்கிருந்து அந்த வேறு வருதுன்னு சொல்லி, அங்கே ஒரு அகலு சுன்னாவுடைய அறிஞர் கொண்டு போகப்படவில்லை, குரான் சுன்னாவை கற்ற ஒரு அறிஞர் அங்கே இல்லை, யார் கொண்டு போகப்படுகிறார்? இந்த அகமதியா இவர்கள் சொல்லக்கூடிய நம்ம வைக்கிற பேர் என்ன? காதியா. இந்த ஜமாத்தை சேர்ந்தவருடைய தலைவரை கொண்டு சென்று நம்ம நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் வரவேற்கிறாங்க. அந்த தலைவர் சொல்றாரு, தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு, எனக்கு நன்றாக தெரியும் இந்தியாவில் உள்ள அகமதியா மிஷனுக்கு ஜமாத்துக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறீர்கள் என்று. அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சதி திட்டத்திற்கு பின்னாலிருந்து இவர்கள் வளர்க்கப்பட்டவர்கள். உருவானது என்னமோ முட்டாள்தனமா கிறுக்கனமா வளர்கிறார்கள் இவர், ஆனால் இவர்கள் இப்படி ஒரு அபார வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு வளர்ந்த நாடுகளில் இருந்து, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து அரசாங்கத்துடைய ஆதரவோடு பாதுகாப்பாக இவர்கள் இருப்பதற்கு காரணம் என்ன? உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்திகள், தீய சக்திகள், அதாவது இஸ்லாமிய முஸ்லிம்களை பிளவுபடுத்தி பலவீனப்படுத்த வேண்டும் என்ற சக்திகள் இவர்களுக்கு பின்னால் இருப்பது. அதனாலதான் அமெரிக்காவில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பெரிய பணக்கார சிட்டிலையும் ரொம்ப பெரிய வெல்த்தியா இவங்க இருப்பாங்க. புரியுதா இல்லையா? அடுத்து பாருங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இவங்களுடைய இந்த பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம போதிக்கணும், மக்களுக்கு நல்லதை சொல்லணும், இதெல்லாம் இவர்களுடைய நோக்கம் அல்ல. இவர்களுடைய நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களை இந்த கொள்கையிலிருந்து பலவீனப்படுத்த வேண்டும், இவர்களை பலவீனப்படுத்த வேண்டும். ஏன் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு யஹூதிகள் அவங்க புரிந்த ஒன்று விஷயம் என்ன, இனி முஸ்லிம்களை ஆயுதத்தால் நம்ம தாக்கி பலவீனப்படுத்தி அவர்களை வெற்றி கொள்ள முடியாது, என்ன செய்யணும், அவங்களுக்கு மத்தியில பிரிவினையை உண்டாக்கணும். ஆகவேதான் அப்துல்லா இப்னு சபா என்பவனை அவர்கள் விலைக்கு வாங்கி அவனை முஸ்லிம்களுக்குள்ளார் அனுப்பி நபியின் மீது பாசம், நபியின் குடும்பத்தின் மீது பாசம் என்ற பிரச்சாரத்தை சொல்லி அவர்கள் ஹுப்பு நபி, ஹுப்பு ஆலில் பை, ஹுப்பு ஆலில் ரசூல் என்பதை பிரச்சாரம் செய்து கடைசியாக ஷியாக்கள் என்ற கூட்டத்தை உருவாக்கினார்கள். இந்த ஷியா என்ற கூட்டம் உருவானார்களே, ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பிரச்சாரம் என்ன, நபியை நேசிப்போம், நபியின் குடும்பத்தை நேசிப்போம், ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா அதற்கு பிறகு கடைசியாக என்ன முன்வைத்தார்கள், நீங்கள் நபியை நேசிப்பது உண்மையாக இருந்தால், நபியின் குடும்பத்தை நேசிப்பது உண்மையாக இருந்தால், நபியுடைய மரணத்திற்கு பிறகு அலி அல்லவா நீங்கள் கலீஃபாவாக ஆக்கி இருக்க வேண்டும், அபூபக்கரை ஆக்கியது தப்பு, நீங்களும் தப்பு செய்தீர்கள், அலிக்கு அந்த பதவியை கொடுக்காமல் பதவியை பறித்துக் கொண்ட அபூபக்கரும் தப்பு செய்தார், உமரும் செய்தார், உஸ்மான் எல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹு. இப்ப மக்கள் முதல்ல மயங்கி உள்ளார வந்துட்டாங்கல்ல ஆரம்பத்தில் சொன்னது போல, அடுத்தது இதுக்கு வந்துட்டாங்க. இதுலயும் வந்து நல்ல கவனிங்க, எந்த அளவு ஊறினார்கள் என்றால், அதுல எந்த அளவு மழுங்கி போனார்கள் என்று சொன்னா, இதே அப்துல்லா இப்னு சபா ஒரு கட்டத்தில் சொல்றான், அலி நமக்கு பின்னாடி வர வேண்டிய ஹலீஃபா மட்டுமல்ல, அலி தாங்க நமக்கு அல்லாஹுவேன்னு சொல்லி, அலி தான் நமக்கு அல்லாஹுவேன்னு சொல்லி இதையும் நம்பினார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரோடு இருக்கும் போது, சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தோழர் உயிரோடு இருக்கும் பொழுது பிடித்து கொண்டு வரப்படுகிறார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு மூன்று நாட்கள் அவர்களை தடுத்து வைத்து அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் விளக்கம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவு அலியே நேரா வந்து சொல்றாரு, யாரு மதினால அலி நேராக வந்து சொல்கிறார். அந்த மக்கள் கேட்க தயார் இல்லை, நீங்க எது சொன்னாலும் சரி நீங்க உங்களை மறைச்சிக்கிறீங்க, நாங்க நம்புறோம் நீங்க தான் அல்லான்னு சொல்லி. கடைசியாக அலி ரதியல்லாஹு அன்ஹு கோபப்பட்டு குழி தோண்ட சொல்லி நெருப்பு மூட்டி இவர்களை நெருப்பிலே போடுகிறார்கள். அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு, இப்ப நீங்க தான் அல்லான்னு சொல்லி எரிஞ்சார்கள். எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு, நீங்க தான் அல்லான்னு சொல்லி. அன்பு சகோதரர்களே, இதுதான் இந்த வழிகேடு, புரியுதா இல்லையா? இவர்களுடைய அந்த வேதங்களும் சரி, இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் சரி, ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனுடைய ஈமானை பலவீனப்படுத்தி அல்லாஹுவின் விஷயத்தில் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அந்த நம்பிக்கையை பலவீனப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் அவர்களை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பலவீனப்படுத்தி பிறகு சஹாபாக்கள் தாபிஈன்கள் இதை பலவீனப்படுத்தி புதிய ஒரு மார்க்கத்தை, அதுவும் இந்த இஸ்லாமிய எதிரிகளின் மன இச்சைக்கு ஏற்ப, இஸ்லாமிய எதிரிகளின் மன இச்சைக்கு ஏற்ப ஒரு புதிய தீனை மக்களுக்கு வகுத்து கொடுப்பதுதான் இவர்களுடைய கொள்கையை தவிர இஸ்லாமோ குர்ஆனோ ஹதீஸோ கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? இது உங்களுக்கு ஒரு சுருக்கமா நான் கூறியிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் டீப்பா அவங்களுடைய ஒவ்வொரு புத்தகத்துல போய் இதுல இதை சொல்றாரு அதுல இதை சொல்றாரு அப்படின்னு துருவி துருவி நோண்டி நோண்டி விளக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு சபை இல்லை இது. ஏன்னா ரொம்ப ஒரு நீண்ட ஒரு நேரம் அதுக்கு தேவை. அப்ப அடிப்படை என்ன? இதை நம்ம புரியணும். அல்லாஹுவின் புறத்திலிருந்து வஹி என்பது முழுமையாகி விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வரமாட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய அடிமை ரசூல் என்று ஏற்றுக்கொண்டால் மட்டும் நம்முடைய ஈமான் பூர்த்தி அடையாது. அவர்கள் இறுதி நபி, அவர்களுக்கு பின்னால் வஹி வராது. இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்திலே முழுமை அடைந்து விட்டது என்பதை நாம் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் ரசூலுல்லாஹிவிற்கு பிறகு இனி இறுதி ஒரு நபி இல்லை என்பதையும் நாம் நம்ப வேண்டும். ஆகவே யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு தனக்கு வஹி வருகிறது என்று சொன்னாரோ, அது எந்த வகையில் வருகிறது என்று சொன்னாலும் சரி, ஜிப்ரீல் கொண்டு வர்றாருன்னு சொன்னாலும் சரி, இவரை பொறுத்த வரைக்கும் இவர் எப்படி சொல்வாருன்னு சொன்னா, நான் உட்காந்து அல்லாஹ்விடத்துல பேசுவேன், அல்லாஹ் என்கிட்ட பேசுவான், அல்லாஹ்வை நான் பார்ப்பேன். எப்படி பார்ப்பேன் எப்படி பார்ப்பேன்? மனிதனாகவும் இல்லை, அப்படியும் இல்லை, இப்படியும் இல்லை, எப்படியா நான் பார்ப்பேன்? நீங்களும் பார்க்கலாம். இப்படி அந்த சூஃபிசத்தினுடைய கொள்கையில ஒரு கொள்கை இல்லையா? ஆகவே இந்த நம்பிக்கை என்பது மிகப்பெரிய வழிகேடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு தெளிவை நம்முடைய குடும்ப மக்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். காரணம் என்ன? இன்றைக்கு இந்த நெட்டு வாட்ஸ்அப் அதே போல கல்வி கூடங்கள் கல்லூரிகள் அதுவும் வெளிநாடுகளில் போய் படிக்கக்கூடிய இடங்களில் இவர்களுடைய இந்த மிஷினரி ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறார்கள். இதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னா, நான் ரெண்டு விஷயம், ஒன்னு இவர்களுடைய பொருளாதாரம், இவர்களுக்கு பிறகு இந்த மேற்கத்திய நாடுகளுடைய சப்போர்ட், இதனால எந்த அளவுக்கு இவர்கள் பரவி விட்டார்கள் என்றால், இங்க பாருங்க மிஸ்ரில் இருக்கிறாங்க. இஸ்லாமிய நாடுகள்ல சவுதி அரேபியாவை தவிர எல்லா நாட்டிலையும் வசதியோட இருக்கிறாங்க, அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா இல்லையா? ஆகவே ரொம்ப ஒரு கவனமாக இருக்க வேண்டியது. அடுத்து வளரக்கூடிய தலைமுறைக்கு நாம் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியவர்களாக உறுதிப்படுத்தியவர்களாக இந்த கொள்கையை போதித்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நம்முடைய சமுதாய மக்களையும் இவர்களுடைய தீங்கிலிருந்து வழிகேட்டிலிருந்து பாதுகாப்பானாக.